நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 18 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையின் வடபகுதியில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று தனது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டது பற்றிய செய்திகள்.
பொய் பிரச்சாரம் நம்ப வேண்டாம், வடமான சபை மூலமும் நீங்கள் சேவை பெற வேண்டும். இனவாதம் பேசும் டிஎன்ஏ தலைவர்களின் பிள்ளைகள் வெளிநாட்டிலே, அப்பாவி மக்களின் பிள்ளைகள் இந்த நாட்டிலே.
அந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் குறித்து அவர் கூறிய கருத்துக்களுக்கு கூட்டமைப்பினரின் பதில்கள்.
மக்களை மேலும் மேலும் அச்சுறுத்துவதனோடும் ராணுவ ஆக்கிரமிப்பினோடும் மீண்டும் ஒரு புலிகள் அமைப்பை உருவாக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தான் முழு முயற்சிகளையும் மேற்கொள்கின்றதே தவிர தமிழ் மக்களோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்ல.
தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஜாமீனை இந்திய உச்சநீதிமன்றம் 4 நீட்டியுள்ளது மற்றும் இன்ன பிற செய்திகளை கேட்கலாம்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் எல் ஆர் ஜெகதீஷன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ரூபிள் நாணயத்தின் பெறுமதி தொடர்பில் இந்த வாரத்தில் எழுந்திருக்கும் நெருக்கடி நிலையை அடுத்து ரஷ்ய பொருளாதாரம் குறித்த அச்சங்களை பெரிதுபடுத்த தேவையில்லை என்ற வகையில் ரஷ்ய அதிபர் புட்டின் பேசியிருக்கிறார். ரஷ்ய நாணயத்தின் மதிப்பை வலுவடைய செய்வதற்கு ரஷ்ய அரசாங்கமும் மத்திய வங்கியும் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தனது ஆண்டு நிறைவுக்கான செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார்.
Of course, this situation has been provoked by external factors, for first and foremost.
ஆனாலும் இந்த நடவடிக்கைகளை உரிய நேரத்திற்கு செய்வது குறித்து சில கேள்விகள் இருப்பதாகவும் அவர் ஒப்புக்கொண்டார். நாணய மதிப்பை வெளிப்படுத்துவதற்காக அரசாங்கம் தலையிடுவதற்கு முன்னதாக இந்த வாரத்தில் ரஷ்ய ரூபில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. ஆனால் பொருளாதாரம் சரிவின் விளிம்பில் இருக்கிறது. ரஷ்ய பொருளாதாரத்தை பன்முகப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் கடந்த 20 எடுக்கப்படவில்லை என்பதையும் புட்டின் ஒப்புக்கொண்டார்.
ரஷ்யா மீதான மேற்குலக தடைகளின் நோக்கம் ரஷ்யாவின் சுதந்திரத்தை தரம் தாழ்த்துவதை அன்றி, மேற்குலகம் கூறுவது போல யுக்ரைனிடமிருந்து கிரிமியாவை பிரித்தமைக்காக ரஷ்யாவை தண்டிப்பது கிடையாது என்று அதிபர் புட்டின் கூறியிருக்கிறார். கிரிமியாவில் முதலீடு செய்வதில் ஐரோப்பிய ஒன்றியம் விதித்திருக்கின்ற கடுமையான கட்டுப்பாடுகள் வெறும் சனிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வருகின்றன. ஐரோப்பிய கப்பல்கள் கிரிமியாவின் துறைமுகங்களுக்குள் நுழைய முடியாமலும், ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் இருக்கின்ற நிறுவனங்கள் கருங்கடலில் எண்ணெய் அகழ்வில் ஈடுபட முடியாமலும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது.
இந்தியாவின் மும்பையில் 2008 நடந்த மோசமான தாக்குதலுக்கு மூல காரணமாக குற்றம் சாட்டப்படும் ஜஹியூர் ரஹ்மானுக்கு பாகிஸ்தானிய நீதிமன்றம் ஜாமீன் அளித்திருப்பதை இந்தியா கண்டித்திருக்கிறது. ஜஹியூர் ரஹ்மானுக்கு பிணை வழங்கியிருக்கும் முடிவு ஏற்கத்தக்கதல்ல என்று இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலில் ஈடுபட்டு உயிருடன் பிடிபட்ட ஒரே ஒரு துப்பாக்கிதாரி 166 பேரை கொன்ற இந்த தாக்குதலின் சூத்திரதாரி ஜஹியூர் ரஹ்மான் தான் என்று அடையாளம் காட்டியிருந்தார். இவருக்கு ஜாமீன் அளிக்கப்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது என்று தெரிவித்திருக்கும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த ஜாமீனை ரத்து செய்யும்படி கோரிக்கை விடுத்திருக்கிறார்.
வடகிழக்கு நைஜீரியாவில் இருக்கின்ற கிராமம் ஒன்றில் இஸ்லாமிய போராளிகள் குறைந்தது 33 பேரை கொன்றிருப்பதாகவும் பலரை கடத்திச் சென்றிருப்பதாகவும் சக கிராமவாசிகள் கூறுகின்றனர்.
Boko Haram fighters came to our village around 5 p.m. in the evening on Sunday.
Boro manilathil irukkira Gumsuri gramathilirundu ilanjargalaiyum pengalaiyum kulandigalaiyum Boko Haram aayidha kolivinar kadathi sendradha koorapadugirathu. Kadantha nyayirandru indha sambhavam nadandirukkirathu. Eninam thappi vandavargal Maiduguri nagarai vandarinda pinnare thagaval veliyil theriya vandirukkirathu. Idarkidiye Nigeria ellai arige irukkira raanuva mugam ondrai thaakiya 100-kkum adhigamana aayidhaarigalai kondrupadhaga அண்டை நாடான கேமரூனின் இராணுவம் கூறியிருக்கிறது.
கென்யாவில் புதிய பாதுகாப்பு சட்டங்களை கொண்டு வருவது தொடர்பிலான விவாதம் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் நடப்பதை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த சட்டம் தொடர்பான ஆவணங்களை தரையில் கிழித்து போட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டத்திற்கு எதிராக கோஷங்களை இட்டதோடு அதற்கு ஆதரவாக பேச முயன்றவர்களுக்கு எதிராகவும் கோஷமிட்டனர். பிறகு இருதரப்பு அரசியல்வாதிகளுக்கும் மத்தியில் மோதல் உருவானது. நாடாளுமன்றத்தை ஒட்டி ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று தகவல்கள் வெளியான நிலையில் அந்த கட்டிடத்தைச் சுற்றி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.
வங்கியில் பெருந்தொகையாக இருக்கின்ற பண வாய்ப்புகளுக்கு எதிர்மறையான வட்டி வீதத்தை சுவிட்சர்லாந்து தேசிய வங்கி கொண்டு வந்திருக்கிறது. 10 மில்லியன் சுவிஸ் பிராங்க், அதாவது 10 மில்லியன் டாலருக்கு சற்று குறைவான பணத்தை வைத்திருக்கின்ற கணக்குகளுக்கு -0.25% வட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் அதிகரித்த சுவிஸ் நாணயத்தின் பெறுமதியை குறைக்கின்ற முயற்சி இது. ரஷ்யாவின் சந்தையில் ஏற்பட்ட சரிவு நிலையும் எண்ணெய் விலையில் ஏற்பட்டிருக்கின்ற கணிசமான வீழ்ச்சியும் முதலீட்டாளர்களை பாதுகாப்பான இடங்களை நாடி செல்ல வைத்திருக்கின்றது.
முதலாவதாக, இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்கான தனது பிரச்சாரத்தை மஹிந்த ராஜபக்ஷ இன்று வடமாகாணத்தில் மேற்கொண்டார். இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் தேசிய பிரச்சனையாகிய இனப்பிரச்சினைக்கு ஓர் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதிலும் பார்க்க அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கே முதன்மை அளிக்கும் வகையில் வடபகுதிக்கான முதலாவது தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அரசு தரப்பு வேட்பாளராகிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்று கருத்து வெளியிட்டிருக்கின்றார். முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவளையிலும் கிளிநொச்சி நகரிலும் மஹிந்த ராஜபக்ச அவர்களின் தேர்தல் பரப்புரை கூட்டம் அடுத்தடுத்து இன்று நடைபெற்றன. இரண்டு கூட்டங்களிலுமே பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கலந்து கொண்டிருந்ததை காண முடிந்தது. முள்ளியவளையில் உரையாற்றிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 30 வருட கால இருண்ட யுகத்திற்கு முடிவு கட்டி அபிவிருத்தி முன்னெடுக்கப்பட்டுள்ள வேளையில் நாடு பின்னோக்கிச் செல்வதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என கூறியதுடன், மேலும் வளம் நிறைந்த ஓர் எதிர்காலத்தை நோக்கி முன்னேறிச் செல்வதற்கு வடபகுதி மக்கள் தமக்கு வாக்களித்து ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
අපි සමගියෙන් ඉතිහාසය අවද කරලා අපි සියලු දෙනා ජාතීන් වශයෙන් එකට එකතු වෙලා තමන්ගේ සංස්කෘතිය දෙකින් එකට ගරු කරමින් පළය සරිත්‍රත්තේ මෙන්ඩු ඔරුලාකඩම් කොඩක කූඩාදු நாங்கள் பின்னோக்கி போக கூடாது. நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், ஒன்றாக வாழ வேண்டும். எல்லா இன மக்களும் எல்லா மத மக்களும் ஒன்றாக வாழ வேண்டும். ஒவ்வொருடைய கலாச்சாரத்தை மதத்தை இனத்தை மற்றவர்கள் மதித்து வாழ வேண்டும். மட மேலே சுயலும ஜாதி எனவே இந்த நாட்டிலே வாழ்கின்ற எல்லா இன மக்களையும் அதே போன்று இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டிய அந்த உரிமையும் எல்லாம் எனக்குத்தான் இருக்கிறேன் என்பதை நான் கூறி வைக்க விரும்புகிறேன்.
இந்த கூட்டங்களில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூடியிருந்தவர்களின் கரகோஷத்திற்கு மத்தியில் தமிழிலும் உரையாற்றினார்.
ஓன தலைவை ஜனாதிபதி தேர்தலில் இந்த தேசத்தை மீண்டும் கட்டில் எழுப்ப நீங்கள் என்னை தெரிவு செய்தீர்கள். இப்போது எங்கு போனாலும் நாம் செய்த அபிவிருத்தி வேலைகள் எல்லாம் நன்றாக பார்க்க முடியும். இதே வேகத்தில் போனால் எமது நாடு இன்னும் இன்னும் நிச்சயம் முன்னேறும். அபிவிருத்தி செய்ய கூடிய படம் செல்வு செய்த மாகாணம் வடமாகாணம் தான். பொய் பிரச்சாரம் நம்ப வேண்டாம். வடமாகாண சபை மூலமும் நீங்கள் சேவை பெற வேண்டும். இனவாதம் பேசும் டிஎன்ஏ தலைவர்களின் பிள்ளைகள் வெளிநாட்டிலே, அப்பாவி மக்களின் பிள்ளைகள் இந்த நாட்டிலே, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். இருண்ட யுகம் 30 வருஷம், அபிவிருத்தி வேலைகள் 5 வருஷம். வடக்கின் வசந்தம் உங்கள் வசந்தம், உங்கள் பிள்ளைகளின் வசந்தம். நான் உங்களை எப்போதும் பாதுகாப்பேன். நீங்கள் என்னை நம்பலாம்
என்றார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள். இந்த கூட்டங்களில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, அமைச்சர் பிரபாகணேசன், நாடாளுமன்ற உறுப்பினர் மு சந்திரகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள்.
வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீதான ஜனாதிபதியின் விமர்சனம் குறித்து கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரனிடம் கேட்டேன்.
நாங்கள் இலங்கை ஜனாதிபதிக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம், ஒன்றுபட்ட நாட்டுக்குள் இனப்பிரச்சனைக்கான தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். திரு சம்பந்தன் அவர்கள் கடந்த 5 வருஷ காலத்தில் பல்வேறு பட்ட சந்தர்ப்பங்களில் We want to resolve this problem within a united, undivided Sri Lanka என்ற விடயத்தை அழுத்தம் திருத்தமாக அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இன்றும் கூட இவர்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கு குறித்தான உரிமைகளை கொடுப்பதற்கு இன்னும் தயாராக இல்லை. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கைகளினூடாக மக்களை மீள குடியேற விடாமல், காணாமல் போராட்டம் சம்பந்தமாக எந்தவித பதிலும் இல்லாமல், மக்களை மேலும் மேலும் அச்சுறுத்துவதனோடும் இராணுவ ஆக்கிரமிப்பினோடும் மீண்டும் ஒரு புலிகள் அமைப்பை உருவாக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தான் முழு முயற்சிகளையும் மேற்கொள்கின்றதே தவிர தமிழ் மக்களோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்ல. நாங்கள் இனப்பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கு ஒரு வருட காலம் பேசியிருக்கின்றோம், 18 முறை பேசியிருக்கின்றோம். ஆனால் இலங்கை அரசாங்கம் நாங்கள் கொடுத்த தீர்வு திட்டத்தை பற்றி ஒரு வசனம் கூட பேசவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே இந்த சூழ்நிலையில் இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சிப்பதற்கு ஜனாதிபதிக்கோ அரசாங்கத்திற்கோ எந்த விதமான யோக்கியதையும் கிடையாது.
ஆனால் மறுபுறம் இன்னும் 3 வாரங்களில் ஜனவரி 8 ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. தேர்தல் இவ்வளவு நெருங்கி வருகின்ற சூழ்நிலையில் பிரதான எதிர்கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனா மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை ரொம்ப ஆவேசத்துடன் முன்னெடுத்து வருகின்ற சூழலில் இன்னும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாமல் இருப்பது ஏன் என்று பல்தரப்பில் கேள்விகள் எழுகிறது. உங்கள் நிலைப்பாட்டை சொல்றதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு?
முதலாவது, ஜனாதிபதி தொடக்கம் அமைச்சர்கள் வரையில் மிக பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் எதிர்த்தரப்புக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தங்களிடம் அதற்கான ஆவணங்கள் இருப்பதாகவும் கூறுகின்றார்கள். அந்த ஆவணங்கள் இருக்கிற பட்சத்தில் இதுவரை அந்த ஆவணங்களை அவர்கள் வெளியிட்டிருக்க முடியும். ஆனால் இதுவரை வெளியிடவில்லை என்று சொல்கின்ற பொழுது அந்த ஆவணங்கள் இல்லை என்பதுதான் தட்ட தெளிவான உண்மை. எதிர்த்தரப்புக்கு மேல் குற்றம் சுமத்துவதற்கோ விமர்சிப்பதற்கோ எந்த விதமான கருத்துக்களும் இவர்களிடம் இல்லாமல் ஒட்டுமொத்தமான ஒரு அரசியல் பேங்க்ரப்சி. அந்த பேங்க்ரப்சி இருக்கிற காரணத்தினால் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு இனவாதத்தை உருவாக்கி அந்த இனவாதத்தினூடாக வாக்குகளை பெற்றுக் கொள்ளத்தான் இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அந்த இவர்களுடைய முயற்சிக்கு பலிக்கடாவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயாராக இல்லை.
உங்களுடைய குற்றச்சாட்டு விமர்சனங்கள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் வந்து வெளிப்படுத்துவதற்கு ஏன் தயங்குகிறீர்கள் என்று உள்நாட்டிலும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலும் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு உங்க பதில் என்ன?
தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்கள் வெளியிட இருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்வையிட இருக்கின்றார்கள். நாங்கள் அதனை பார்ப்போம். அந்த என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதை பார்ப்போம். இன்னும் 3 வாரங்கள் இருக்கின்றது. நாங்கள் அவசியப்பட தேவையில்லை. ஆகவே நாங்கள் அந்த விடயங்களை பார்த்து அதற்கேற்ற வகையில் திட்டவட்டமான சரியான முடிவுகள் எடுப்போம். தமிழ் மக்கள் இந்த விடயங்களில் மிக கவனமாக இருக்கின்றார்கள். அவர்களும் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள், அவசரமில்லை, நாங்கள் சரியான முறையில் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்பது மக்களின் கருத்தும் கூட. அதன்படிதான் நாங்கள் செயற்படுகின்றோம்.
அதாவது ஆளும் தரப்பு எதிரணி இரண்டு தரப்பினுடைய தேர்தல் அறிக்கைகளை பார்த்த பிறகுதான் உங்கள் நிலைப்பாடு வெளியாகும், அப்படியா?
நிச்சயமாக நாங்கள் இரண்டு தேர்தல் அறிக்கைகளை பார்ப்போம். அதுக்கு பிற்பாடுதான் நாங்கள் கூடி பேசி என்ன விதமான முடிவுகள் எடுக்கலாம் என்று ஆலோசிப்போம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். இலங்கையில் சில வாரங்களுக்கு முன்னர் பதுளை மீரியாபித்தையில் மண் சரிவில் புதையுண்டு பெருமளவு உயிரிழப்புகள் ஏற்பட்ட சம்பவத்தை நேயர்கள் அறிவீர்கள். இதையடுத்து நாட்டின் பல இடங்களிலிருந்து தமது பகுதியின் ஸ்திரத்தன்மை குறித்து ஆய்வுகளை நடத்துமாறு அரசுக்கு கோரிக்கைகள் வந்துள்ளன. இது தொடர்பிலான ஒரு செய்திக்குறிப்பை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் மண்சரிவு அபாயம் நிலவக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகின்ற கிட்டத்தட்ட 3500 இடங்கள் குறித்து ஆய்வுகளை நடத்தி வருவதாக தேசிய கட்டுமான ஆய்வு நிலையத்தின் நிலச்சரிவு ஆய்வு மற்றும் அபாய முகாமைத்துவ நிலையம் கூறியிருக்கிறது. பதுளை மாவட்டம் மீரியாபத்தை மண்சரிவு பேரவளத்தில் தேயிலை தோட்ட குடியிருப்பு ஒன்று புதையுண்டு பெருமளவு உயிர்ப்பலிகள் ஏற்பட்டிருந்த பின்னணியில் மண்சரிவு ஆபத்திருக்கின்ற இடங்கள் குறித்த ஆய்வுகள் தீவிரமாக நடந்து வருவதாக தேசிய கட்டுமான ஆய்வு நிலையத்தின் இயக்குநர் RMS பண்டார BBC தமிழிசையிடம் கூறினார். தமது பிரதேசங்களில் மண்சரிவு அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் சந்தேகிக்கின்ற இடங்களே பிரதேச செயலக அதிகாரிகள் மற்றும் தோட்ட நிர்வாகிகள் ஊடாக தங்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
துந்தா சந்தேகிட அதிக இல்லின் பிரமாணியா லபில தியனவா வெடிபுரம் லபில தியன பதுள்ள நுவரெலிய சா மாநூரக்கேந்த டிஸ்ட்ரிக்ட் வல
மலேகத்தில் பதுளை நுவரெலிய மற்றும் கண்டி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தே மண்சரிவு அபாயம் இருக்கலாம் என்ற சந்தேகத்துக்குரிய அதிகளவான இடங்கள் தங்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக RMS பண்டார கூறினார். சந்தேகத்திற்குரிய 3500 இடங்களில் சுமார் 2000 இடங்களில் தங்களின் ஆய்வுப் பணிகள் முடிந்திருப்பதாக கூறிய தேசிய கட்டுமான ஆய்வு நிலையத்தின் இயக்குநர், மண்சரிவு அபாயம் உச்ச அளவில் இருக்கின்ற வலயம், நடுத்தர அளவில் அபாயம் இருக்கின்ற வலயம், மக்கள் குடியிருப்புக்கு பாதகமில்லாத வலயம் என்று குறித்த பிரதேசங்கள் அடையாளம் காணப்பட்டு அதிகாரிகளுக்கு அறிக்கை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மண்சரிவு அபாயம் உள்ள பிரதேசம் என்று அடையாளம் காணப்பட்ட பின்னர் அந்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்களை வெளியேற்றி பாதுகாப்பாக குடியேற்றுவதற்கான செயற்திட்டங்கள் இருக்கின்றதா என்று அவரிடமே கேட்டேன்.
Parallel to that, දැන්ට අපිට ඒ ප්‍රදේශවලින් නැවත
අපායමුள்ள இடங்களை அடையாளம் காண்பதற்கு சமாந்தரமாக அந்த பிரதேசங்களில் பாதுகாப்பான மாற்று குடியிருப்புகளை அமைப்பதற்கான காணிகள் கிடைத்து வருகின்றன. சுமார் 300-400 ஏக்கர் பரப்பிருக்கின்ற 150-200 வரையான காணிகள் இதுவரை எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அப்படி கிடைக்கின்ற காணிகளும் குடியிருப்புக்கு பாதுகாப்பான இடங்களா என்று நாங்கள் ஆய்வு நடத்தி அறிக்கை கொடுத்திருக்கிறோம் என்ற கட்டட நிர்மாண ஆய்வு மையத்தின் இயக்குநரிடம் தோட்ட நிர்வாகங்கள் மக்களின் பாதுகாப்பான குடியிருப்புக்காக மாற்றுக் காணிகளை வழங்க இலகுவில் முன்வருவதில்லை என்று பேரிடர் முகாமைத்துவ அமைச்சர் மீரியபத்தை அழிவு ஏற்பட்ட காலத்தில் கூறியிருந்தாரே, இப்போது நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்டேன்.
ඉස්සර ලැබුණේ අපිට නරකම තැන්. ඒ කියන්නේ මත්තක තියෙන නරකම තැනක් තමයි ලැබුණේ. දැන් ඒ ක්‍රමවේදය ඉවත් වෙලා
முன்னர் அப்படியான ஒரு நிலைமைதான் இருந்தது. முன்னரெல்லாம் தோட்டங்களில் இருக்கின்ற மிகவும் மோசமான காணிகள் தான் மாற்று காணிகளுக்காக கொடுக்கப்பட்டன. ஆனால் இப்போது அந்த போக்கு மாறி பாதுகாப்பான காணிகளை நாங்களே தேர்ந்தெடுப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது. இப்போதெல்லாம் நாங்களே சென்று பார்த்து மக்கள் வாழ்க்கைக்கு உகந்த காணிகளை தேர்ந்தெடுத்து அவற்றையே பரிந்துரை செய்கிறோம் என்றார் ஆர்.எம்.எஸ். பண்டார.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழகத்தின் சிறப்பு அகதிகள் முகாமில் தங்கியுள்ள இலங்கை தமிழர் ஒருவர் தன்னை வேறு நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளார். இது குறித்து சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன்.
தன்னை இந்தியாவில் தங்கியிருக்க அனுமதிக்க வேண்டும் அல்லது வேறொரு வெளிநாட்டிற்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என இலங்கை பிரஜையான மருத்துவர் ஒருவர் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த மருத்துவரான மகேஸ்வரன் என்பவர் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர் என சந்தேகிக்கப்பட்டு கடந்த 2012 டிசம்பர் மாதம் கியூ பிரிவு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பூந்தமல்லி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் அவரது மனைவி பிரசாந்தி மகேஸ்வரனை விடுவித்து தன்னுடன் இந்தியாவில் வாழ அனுமதிக்க வேண்டும் அல்லது தன்னையும் சிறப்பு முகாமில் அடைக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ராமசுப்பிரமணியன் அவரை இலங்கைக்கே திருப்பி அனுப்புவது குறித்து 2 வாரங்களுக்குள் அரசு பரிசீலிக்க வேண்டுமென நேற்று உத்தரவிட்டார். இதுகுறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய மகேஸ்வரன் தான் இலங்கைக்கு போக விரும்பவில்லை என்றும் தங்களை இலங்கைக்கு போக அனுமதிக்க வேண்டுமென நீதிமன்றத்தில் கோரவில்லை என்றும் கூறினார்.
சின்ன ஒரு தவறு நடந்துருச்சு. என்னன்னா, மாமியார் வந்து இலங்கைக்கு போகணும், மாமியார் வந்து இலங்கைக்கு போறதால என்னோட மனைவி வந்து இங்க வந்து யாருமே ஹெல்ப்புக்கு இல்லாதால வந்து தனியே வாழ முடியாது. அம்மா வந்து நாட்டுக்கு போறதால என்ன வந்து தனியே நான் இருக்க முடியாத பட்சத்துல என்னோட கணவரை வந்து விடுதலை செய்து என்னோட வாழ விடுங்க. அப்படி விடுதலை செய்ய முடியாத பட்சத்துல சிறப்பு முகாம்ல வந்து அவரோட சேர்ந்து என்ன வாழ விடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் சார். கோர்ட்ல தவறு அப்படிச்சிட்டாரு. என்னன்னா, நாங்க ஃபேமிலிய போறோம்னு நினைச்சிட்டாரு. அப்ப அதுக்குதான் நாங்க இன்னைக்கு என்னோட வழக்கறிஞர் வந்து மோடிபிகேஷன் வந்து போட்டாரு. அதாவது இலங்கைக்கு போக முடியாது, இலங்கையை தவிர வேறொரு நாட்டுக்கு அவங்க
விடுதலை புலிகள் அமைப்பின் மருத்துவ பிரிவை சேர்ந்தவர் என்று கூறியிருந்தது. இது குறித்து மகேஸ்வரனிடம் கேட்டபோது அவர் அதனை மறுத்தார்.
அவங்களோட இதுல எல்லாருமே பணியாற்றிட்டு இருந்தாங்க. அதை வச்சு அதுல ஒரு தலைவர்னு சொல்றது தப்பு இல்லைங்களா சார். புள்ளிகள் இது நடக்கும் போது நான் அந்த பகுதியில களமருத்துவ பணியில ஈடுபட்டிருந்தேன்.
இந்தியாவில் தங்கியிருக்கவோ வேறொரு வெளிநாட்டிற்கு செல்லவோ அனுமதிக்க வேண்டும் என கோரி மகேஸ்வரன் தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இதனிடையே தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பிணையை இந்திய உச்சநீதிமன்றம் மேலும் நீட்டி உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை 4 மாதங்களுக்கு நீட்டித்து இந்திய உச்சநீதிமன்றம் இன்று வியாழனன்று உத்தரவிட்டுள்ளது. வருமானத்துக்கும் அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டுள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் மேல்முறையீடு மனு மீதான விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடித்திட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளை நடத்திட ஒரு தனி சிறப்பு அமர்வை கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதன் மூலம் தினந்தோறும் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் இன்றைய உத்தரவில் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கின் விசாரணைகளை 3 மாத காலகட்டத்திற்குள் நடத்தி முடித்திடக் கூறி உத்தரவு வெளியாகியுள்ளதால் விரைவில் சிறப்பு தனி அமர்வு அமைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக உயர்நீதிமன்றம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டவுடன் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி தரப்பு தொடங்கப்படும். இவர்கள் தரப்பு வாதங்களை நடத்திட 30 நாட்கள் தேவை என்று கோரப்பட்டுள்ளதால் விடுமுறை நாட்களை தவிர்த்து பார்க்கும் போது 2 மாதங்களில் இவை முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை கணக்கில் கொண்டுதான் 3 மாதங்களுக்குள் வழக்கு விசாரணைகளை முடிக்க இந்திய உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை கூறக்கூறி வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டபொழுது
கர்நாடக தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு சிறப்பு அமர்வை இந்த வழக்குக்காக அமைக்க வேண்டும். அந்த சிறப்பு அமர்வு ஒரு நீதியரசரை கொண்டதாகவோ அல்லது டிவிஷன் பெஞ்ச் என்ற வகையில் இரண்டு நீதியரசர்களை கொண்டதாகவோ கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைமுறையில் இருக்கும் கர்நாடக ஹைகோர்ட் அப்பல்லட் சைட் ரூல்ஸ் பிரகாரம் வந்து ஆஸ் தி கேஸ் மேபி அவங்க அமைக்கட்டும். அந்த சிறப்பு அமர்வை வந்து அமைத்த அடுத்த நாட்களை ஜெயலலிதா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அப்பீல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு டெய்லி பேசிஸ்ல தினமும் இந்த வழக்கை வந்து சிறப்பு அமர்வு வந்து விசாரிக்க வேண்டும். விடுமுறை நாட்களை அதாவது வந்து ஷெட்யூல்டு விடுமுறை நாட்களை தவிர ஒரு 3 மாதங்கள் நாங்கள் உங்களுக்கு கால வரையறை செய்கிறோம். இந்த 3 மாதங்களுக்குள் வழக்கை முடிக்கவில்லை என்று நீதியரசரோ அல்லது நீதியரசர்களோ கருதினால் ஒரு 15 நாட்கள் கூடுதல் அவகாசம் மட்டும் நாங்கள் தருகிறோம். ஆக மொத்தம் 3 மாதங்கள் அவகாசம் தேவைப்பட்டால் 15 நாட்கள். சோ 3 months 15 days இந்த அப்பீல் வழக்கை வந்து விசாரித்து தீர்ப்பு சொல்லணும்
என்றார் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் தங்கியிருந்த ஒரு குடும்பம் முழுவதுமாக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்து முரளிதரன்.
புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்திலிருந்து நேற்று வெளியேற்றப்பட்ட 5 சகோதரிகளும் குடும்பத்துடன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதில் 3 பேர் பலியானார்கள். 4 பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பு புதுச்சேரியில் உள்ள வாழைக்குளம் பகுதியில் உள்ளது. இதில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஹேமலதா பிரசாத், அவரது சகோதரிகள் ஜெயஸ்ரீ, அருணாஸ்ரீ, ராஜ்யஸ்ரீ, நிவேதிதா ஆகியோர் சிறுவயதிலிருந்தே தங்கியிருந்து வந்தனர். இவர்களில் ஹேமலதா 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஆசிரம நிர்வாகத்தின் மீது பல புகார்களை தெரிவித்து வந்தார். இதையடுத்து இவர்கள் 5 பேரையும் வெளியேற்ற ஆசிரம நிர்வாகம் உத்தரவிட்டது. இவர்கள் வெளியேற மறுத்ததை அடுத்து ஆசிரம நிர்வாகம் நீதிமன்றத்தை நாடியது. இறுதியாக இந்த வழக்கில் கடந்த டிசம்பர் 8ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் சகோதரிகள் உடனடியாக ஆசிரம குடியிருப்பை விட்டு வெளியேற வேண்டுமென உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் ஹேமலதா நேற்று ஆசிரம குடியிருப்பின் மாடியில் ஏறி நின்று தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டினார். பின்னர் காவல்துறையினர் அவரை மீட்டனர். அதற்கு பிறகு ஆசிரமத்திலிருந்து வெளியேறிய 5 சகோதரிகளும் அவர்களது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த நிலையில் இன்று காலை 5 சகோதரிகளும் அவர்களது பெற்றோரும் காலாப்பேட்டில் தந்திராயன் குப்பத்தில் உள்ள கடலில் விழுந்து தற்கொலைக்கு முயன்றனர். அங்கே இருந்த மீனவர்கள் இவர்களில் 4 பேரை மீட்டனர். மீதி இருந்த சாந்தி ஸ்ரீ, அருணா ஸ்ரீ, ஜெயஸ்ரீ ஆகிய 3 பேரது உடல் விழுப்புரம் மாவட்டத்தில் கரை ஒதுங்கியது. அரசும் நீதிமன்றங்களும் இந்த சகோதரிகள் கூறிய புகார்கள் பற்றி நடவடிக்கை எடுக்காததுதான் இவர்களது உயிர் பறிபோக காரணம் என புதுச்சேரியில் இருக்கும் மக்கள் உரிமை கூட்டமைப்பின் செயலாளர் கோ சுகுமாரன் பிபிசி தமிழோசியிடம் கூறினார்.
குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் புதுச்சேரி அரசும் சரி காவல்துறையும் சரி அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போதிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதோடு மட்டுமில்லாமல் இங்குள்ள உள்ளூர் நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரை அவர்கள் சென்று கதவை தட்டிய பின்னாலும் கூட அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டோம், எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, அரவிந்தர் ஆசிரமத்தை எதிர்த்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற விரக்தி தான் இதற்கு காரணமாக இருக்கிறது.
இந்த தற்கொலை சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரியில் இயங்கி வரும் சில சமூக நல இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் இணைந்து இந்த விவகாரம் குறித்து இன்று ஆலோசனை நடத்தின. பல புகார்களை சந்தித்து வரும் அரவிந்தர் ஆசிரமம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரி வரும் 20ஆம் தேதி முழு அடைப்பு நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக சுகுமாரன் கூறினார்.
மத்திய அரசும் மாநில அரசும் இதில் தலையிட்டு உடனடியாக அரவிந்தர் ஆசிரமத்தை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் தற்கொலைக்கு முயன்ற ஹேமலதா என்ற பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்து போலீசார் விசாரித்து அந்த குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும்.
அரவிந்தர் ஆசிரமத்தை மூட வேண்டும் என வலியுறுத்தி இன்று காலையில் நாம் தமிழர், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். அடுத்த அறிவியல் செய்தி ஒன்று. நிலத்துக்கு கீழே மிகவும் ஆழத்தில் உள்ள பாறை இடுக்குகளில் காணப்படுகின்ற உலகின் மிக பழமையான தண்ணீர் நாம் ஏற்கனவே நினைத்ததை விட மிகவும் அதிகமான அளவில் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இது குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் சாதாத்.
11 மில்லியன் சதுர கிலோமீட்டர் என்ற அளவில் இந்த பழைய தண்ணீர் இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கணித்திருக்கின்றனர். அதாவது உலகில் இருக்கின்ற ஆறுகள், ஏரிகள், குளங்கள் அனைத்திலும் இருக்கின்ற நீரை விட புவியின் மேற்பரப்புக்கு மிக ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த பழைய தண்ணீரின் அளவு அதிகமாம். அமெரிக்கன் ஜியோபிசிக்கல் யூனியன் என்ற அறிவியல் கழகத்தின் இலையுதிர்காலத்து மாநாட்டிலே இந்த விஷயம் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. தவிர, த நேச்சர் என்ற அறிவியல் சஞ்சிகையிலும் இந்த ஆய்வு வெளியிடப்பட்டிருக்கிறது. பூமிக்கடியில் கிலோமீட்டர்கள் ஆழத்தில் இந்த தண்ணீர் இருந்தும் தண்ணீருக்கும் பாறைகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ரசாயன மாற்றங்களால் அங்கு ஹைட்ரஜன் வாயு உருவாவதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஹைட்ரஜன் வாயு சில வகை நுண்ணுயிர்களின் உணவு ஆதாரமாக இருந்து வருகிறது. எனவே இவ்வளவு ஆழமான இடங்களிலும் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியம் இருப்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. பழைய தண்ணீர் பற்றி ஆய்வு செய்திருக்கக்கூடிய விஞ்ஞானிகளில் ஒருவரான ஆக்ஸ்ஃபர்ட் பல்கலைக்கழகத்தின் கிறிஸ் பெலன்டன் பழைய தண்ணீர் பற்றி விளக்குகையில்,
It's very salty, so you probably float in it a bit like the Dead Sea, but even saltier. But it's down in the earth and it's really, really old.
இந்த தண்ணீர் மிக அதிகமான உப்புத்தன்மை கொண்டிருக்கிறது. இதில் யாரும் விழுந்தால் சாவுக்கடலை போல மிதப்பார்கள் என்றுதான் நினைக்கிறேன். சாவுக்கடலை விட இதில் உப்பு மிகவும் அதிகம். ஆனால் இந்த மிக பழைய தண்ணீரில்தான் உயிர்கள் வாழ தேவையான ரசாயன மூலக்கூறுகள் இருக்கின்றன. இந்த மாதிரியான ரசாயனங்கள் இருந்தால் அதில் நுண்ணுயிர்கள் இருக்கும் என்பது மாதிரியான சில இடங்கள் எங்களுக்கு தெரியும். இந்த ரசாயனங்களை உட்கொண்டு இந்த நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன என்றார் கிறிஸ் பெலன்டன். இதுவரையில் பூமியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற மிக பழமையான தண்ணீர் என்றால் கனடாவில் பூமிக்கடியில் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர்கள் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்ட தண்ணீரை சொல்லலாம். இந்த தண்ணீர் 250 கோடி ஆண்டுகள் பழமையானது என ஆய்வுகள் காட்டியிருக்கின்றன.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் சந்தவர் சாதாத். நிறைவாக, 50 ஆண்டுகளுக்கு மேலாக முறிந்து போயிருந்த அமெரிக்க கியூப உறவுகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வது என்று இரு நாடுகளும் இலங்கையும் உள்ளதை நேற்றைய தமிழோசையில் நேயர்கள் கேட்டிருப்பீர்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்ப்போம்.
உலகில் மிகவும் கடுமையான விரோதிகளாக இருந்த 2 நாடுகள் 50 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தமக்கிடையேயான உறவுகளை மீண்டும் ஏற்படுத்திக் கொள்ள முயல்வதாக தெரிகின்றது. உறவுகளை சுமூகமாக்கும் நோக்கிலான பேச்சுக்களை அமெரிக்காவும் அதன் அண்டை நாடான கியூபாவும் ஆரம்பிக்க இருக்கின்றன. தமது பழைய கொள்கையான தனிமைப்படுத்தல் கொள்கை தோல்வியுற்றுவிட்டதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறியிருக்கின்றார். கம்யூனிஸ்ட் தீவான கியூபா மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற நீண்டகால பொருளாதார தடையை அவர் நீக்க விரும்புகின்றார். ஆனால் குடியரசுக் கட்சியால் கட்டுப்படுத்தப்படுகின்ற அமெரிக்க காங்கிரஸ் நாடாளுமன்றம் இதற்கு அங்கீகாரம் வழங்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கியூபாவை பொறுத்தவரை நீண்ட காலமாக அதன் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார தடை அந்த நாட்டை மிகவும் மோசமாக பாதித்திருக்கின்றது. கியூபாவால் விடுவிக்கப்பட்டு தனது நாட்டுக்கு திரும்ப அமெரிக்க உதவி பணியாளர் அலன் குரோஸுக்கு 3 மணி நேரமே பிடித்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் உறவை மீண்டும் புதுப்பிக்க 50 ஆண்டுகள் பிடித்திருக்கின்றன. ஆனால் உலகை பொறுத்தவரை இவரது விடுதலையுடன் உலகுக்கு ஒரு மகத்தான செய்தியும் கிடைத்திருக்கின்றது.
I am incredibly blessed. Finally to have the freedom.
மீண்டும் ஒரு சாதகமான ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான சுதந்திரத்தை நான் மீண்டும் பெறுவதற்கு மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும்.
சுமார் 50 நூற்றாண்டுக்கு முன்னர் உலகம் அணுப்போரின் விளிம்பில் இருந்த பொழுது அமெரிக்காவின் கடைவாசலில், அதாவது கியூபாவில், ரஷ்யாவின் ஏவுகணை இருந்ததை உலகம் அறிந்தது. அதனை அடுத்து கியூபா மீது அமெரிக்கா பெரும் தடைகளை விதித்தது. அவை இன்று வரை தொடர்கின்றன. இப்பொழுது மாற்றங்களுக்கான நேரம் வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறுகின்றார்.
Today, the United States of America is...
இன்று அமெரிக்கா கியூபா மக்களுடனான தனது உறவுகளில் புதிய மாற்றங்களை செய்கிறது. 50 வருடத்திற்கும் அதிகமான காலப்பகுதியில் எமது கொள்கையில் ஏற்பட்ட மிகவும் முக்கியமான மாற்றம் இது. நமது நலன்களை தோல்வியுறச் செய்த காலாவதியாகி போன அணுகுமுறையை நாம் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். அதற்கு பதிலாக 2 நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை சுமூகமாக்குகின்றோம்.
அப்பொழுது கியூபா புரட்சியின் தலைவரான ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவின் அதிபராக இருந்தார். இப்பொழுது பொறுப்பில் இருப்பவர் அவரது தம்பி ராவுல். கடந்த வருடம் நெல்சன் மண்டேலாவின் இறுதி நிகழ்வின் பொழுது ராவுல் ஒபாமாவை சந்தித்தார். கியூபா அதிபரும் இதே விஷயமாக உரையாற்றினார்.
ராஜ்ய உறவுகளை ஏற்படுத்த மீண்டும் நாங்கள் உடன்பட்டுள்ளோம். ஆனால் முக்கிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிட்டன என்பது அதனுடைய பொருள் கிடையாது. எமது நாட்டுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் பொருளாதார, வணிக மற்றும் நிதியியல் தடைகளை நீக்க அமெரிக்கா முன்வர வேண்டும்.
தமது அதிபரின் உரையை கேட்க கியூபா மக்கள் தொலைக்காட்சிகளை சுட்டியிருந்தார்கள். தான் உணர்வுபூர்வமாக இருப்பதாகவும், நம்பிக்கையோடு இருப்பதாகவும், நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் இந்த கியூபா பெண்
கூறுகிறார்.
அமெரிக்க கியூபா உறவில் இது ஒருபடி முன்னேற்றம் என்கின்றார் இவர். ஆனால் கியூபா வழிவந்த அமெரிக்க செனட்டரான மார்க்கோ ரூபியோவின் கருத்து எச்சரிக்கையுடனானது.
The Cuban government will use all of those.
அரசியல் ரீதியாக எந்த விதமான முன்னேற்றங்களையும் செய்யாமல் கியூபா அரசாங்கம் எம்மை பயன்படுத்தும். ஆனாலும் பாருங்கள், இன்னும் 5 வருடம் ஆனாலும் கியூபாவில் சர்வாதிகாரம் எல்லாம் மாறாது. ஆனால் அது லாபத்தை பெற்றுவிடும்.
நவீன வசதிகள் இல்லாமல் 1950 ஆண்டின் அமெரிக்க காரர்களையே இன்றும் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி கூடம் போல இருக்கின்ற கியூபா இந்த ஏற்பாடுகளால் நன்மை பெறலாம். ஆனால் அவர்கள் மீதான தடைகளை அகற்ற ஒபாமாவுக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற ஆதரவு தேவை. அது இன்னமும் தெளிவாகவில்லை. இது நடக்குமா, கியூபாவின் நிலை மாறுமா, கியூபாவின் கொள்கைகள் மாறுமா என்பவற்றை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சீவகன். நேயர்களே, இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம்.